அம்மையே சொல்றாங்க இல்லையா, இரவா சுவாமி வந்து கைலாய தலையால் நடந்து கைலாயத்துக்கு போறாங்க, தேவடி தாங்கி சாமி கிட்ட விண்ணப்பிக்கும் போது என்ன இரவாதம் இன்பந்து வேண்டித்து வேண்டுகின்றார், பிறவாமையம் என்று மீண்டும் பிறப்பு உண்டே அது வரலாம். இந்த நேரத்திலே பேயா இருந்தாலும் அந்த வாய்ப்பு அங்கேயும் பிறப்புக்கு வாய்ப்பு இருக்கு. கணங்கள்லாம் 18 வகையான இயக்கர் கிண்ணறு சாரணம் இது போன்ற தேவகணங்கள் பிறகட்டுகிறேன். இத்தனை பிறவிகளையும் எடுத்து இணைத்து விட்டேன். இப்ப இந்த யோனி வேதம் அப்படின்னு எடுத்து சொன்னா யோனினா வடிவம் தேகம், இந்த மாதிரி உடலை பெறுவது தேகம் யோனி வேதம். எத்தனை வகையான யோனி வேதம் இருக்குன்னா 84 லட்சம் யோனி வேதம் இருக்கு. இதுவரை யாராலையும் செய்யாத ஆராய்ச்சி, நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் தான் இந்த ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இறைவன் திருவுருளால் அப்படியே யாருமே இதெல்லாம் கணக்கெடுக்க முடியும். எத்தனை யோனி வேதம் இருக்கு, 84 லட்சம் யோனி வேதம் இருக்கு. இதை முத முதல்ல சொன்னாங்க யார் தெரியுமா, 84 லட்சம் திருவிழி விலை திருப்பதி. அதற்கு அடுத்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் தெய்வ சேக்கலா சொன்னான், திருப்பதிக்கு சொந்த நயனால் பணம் சொன்னான், தாவர வகைகள் 19 லட்சம் வகை தாவர ஊர்வன ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் எத்தனை வகைனா 15 லட்சம் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள். தேவர்களுடைய அந்த ஒரு பிறப்பில 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்கிறார். நீர்வாழ் உயிர்கள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம் வகையான மனிதர்கள். சின்ன எடுத்துக்காட்டு நம்ம தென்னிந்தியாவோட மக்களை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி. வட இந்தியா பாருங்க அவங்களுடைய உடல் வகை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா எல்லாம் போனோம்னா மனிதர்களுடைய உடல் வகை வித்தியாச வித்தியாசமா, இதுதான் அந்த பிரிவுகள். மனிதர்கள் எத்தனை வகை இருக்கிறாங்க, 9 லட்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பிரிவுகள் இதெல்லாம் எப்படி அவங்களால ஆராய்ச்சி முடியும். சாத்திரத்தின் அதிவசி அறிவு புரிந்தவர்கள் சுவாமியே அவருடைய ஆன்மதி இடமாக கொண்டு இத்தனையும் அருளி செய்திருக்கிறார். அப்ப இத்தனை பிறகு பிறகு பிறந்தா இழைப்பு வராம நாம் எத்தனை பிறகு எடுத்திருக்கிறோம் தெரியுங்களா, நீங்க நம்ம எல்லாரும் இந்த சபையில காத்திருக்கிறோம், திருவடி கீழே கூடியிருக்கலாம். நாம இதுவரை எத்தனை பிறப்பி பிறந்து எடுத்துக்கலாம் தெரியுங்களா, ரொம்ப மறைப்பாய் அருளும் விசுவாச்சாரியா சொல்றோம். அண்டசம் சுபேதசங்கள் ஒரு பிச்சல் சராயுசத்தோடு என் பெருநாள் 84,100,000 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீங்கினல் காரியம் தான். 4 வயது 84 லட்சம் யோனி பிறந்த தெரியுங்களா, அதுல 7 வகையான பிறவிகள் இருக்கு, தாவரம் நீர்வாழ் விலங்கு மனிதர் தெரியும். இந்த 7 வகையான பிறவிகளும் 4 வகையில பிறப்புக்கு உட்படுத்தப்படும். அண்டசம், அண்டசம்னா முட்டையில பிறக்கக்கூடிய உயிர்கள், பறவை பாம்பு பல்லி. சுவேதசம், சுவேதசம் அப்படிங்கும்போது வேர்வை வேர்வையில தோன்றக்கூடிய பேன் குழு இந்த மாதிரி உயிர்கள். உற்பிச்சம் அப்படின்னா வித்து வேர் தாவரங்கள் இதையெல்லாம் தோன்றக்கூடியது உற்பிச்சம் அப்படிங்கிற முறையில். பராயுசம் அப்படின்னா கருத்தை சாயினுடைய வயிற்று தோன்றக்கூடிய நம்மெல்லாம் பாலூட்டி வகை, பாலூட்டி வகைகள் எல்லாமே சராயுசத்தில் இந்த 4 வகை பிறப்பு. இதெல்லாம் முட்டை, முட்டையிலே தோன்றுவது, வேர்வையிலே தோன்றுவது, வித்திலே தோன்றுவது, கருப்பையிலே தோன்றுவது, 4 வகை. இந்த 4 வகையில தான் உயிர் பிறப்புக்கு உட்படும். 7 வகை பிறப்பு அது வந்து 4 வகையில வந்தாங்க. மொத்தம் 84 லட்சம் யோனி வேதம் இத்தனையும் தாண்டி மானுட பிரிவி கிடைக்குது அப்படின்னா அதை கடலை கையாள நீந்தியதற்கு சமம் அப்படின்னு ஆற்றையே கடக்க முடியாது, எங்க கடலை கடக்கும். அப்ப எவ்வளவு பிறவிகள் எடுத்து நாம அங்க வந்துருக்கோம். இந்த சாதுவம் இன்னும் இப்ப இன்னும் மனிதர்களதான் வந்திருக்கோம், சைவத்துக்குள்ள வரல. மனிதர்கள் மொத்தமா அருண் விசுவாச்சாரியா சொல்றோம், மனிதர்கள் பிறவி கிடைக்க இத்தனை பிறவி தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்றாங்க, தவம் செய்தவர்கள் எப்படி நரப்பயில் தேயம் நன்னில் நான்மறை பயிலாநாட்டில் விரைவுதல் ஒளிந்து கொண்டல் மிக்க புதிய தாம் மனித திரையை மட்டும்தான் பண்ண முடியும். மனித திரையை எடுத்துட்டோம் அப்படின்னா நான்மறையினுடைய வழக்கம் இல்லாத நாட்டுல பிறக்காம இருக்கிறது மிகப்பெரிய பறந்து விரிந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல பாரத கண்டத்தை வந்து பிறக்கிறதே நான்மறை பெயிலக்கூடிய ஒரே நாடு இந்திய திருநாள். இந்த பாரத கண்டத்துல பிறக்கிறதுக்கு பெருங்குண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதுலயும் மாதவம் செய்த செஞ்சி செயல் வந்து பிறக்க அதை கடத்தலும் முடியும் தென்தமிழ்நாட்டில். ராஜதானியா இருக்கக்கூடிய தென்னாடு இது மாதவம் செய்த செஞ்சி செயல்னு ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமாங்களும் செஞ்சு செய்தெல்லாம் பிள்ளை என்பது பிள்ளை சுவாமி ஐந்துமணி செய்தார் புத்தபெருமான். அடுத்தது திருவாரூர் புத்திர கொண்ட பெருமான் திருவாரூர் திருத்தம் அம்மை சிவபூர்த்தி செய்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாஞ்சி. அடுத்து நந்தியின் பெருமான் பல கோடி முறை விழுக்கிறம் ஜெபித்து பெருமானுடைய திருவடியை அடைந்தார். திரு ஐயா முடிவாக ஊழி காலத்திலேயும் அலையும் பெருங்கடல் உள்ளத்து அன்று முதன்று தோணிபுரம் ஊழி காலத்திலேயே இன்றைக்கு அழியாக மிதக்கக்கூடிய தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீகாணி. இந்த ஐந்து தலங்கள் இந்த திசையை இருப்பதனாலதான் இது மாதவம் செய்த தென் திசையிலே பிறந்தவங்க இந்த ஐந்து தலத்தையும் எங்கள் வாழ்நாள் அதை கண்டிப்பாக தரிசனம் செய்தீங்க. மாதவம் செய்த தென்திசை இப்போ பாரத கண்டத்துல பிறக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொல்றேன் இப்ப இன்னும் மனிதர்களா தான் தரையினை கீழே விட்டு தவம் செய்ய சாதியினை வந்து பரசமயம் தன் செல்லா பாக்கியம் பண்ணலாவது தவம் செய்ய சாதின்னு எந்த குறிப்பிட்ட சாதியை சொல்ல சிவருமானை வணங்குவதற்கு எந்த இதுவும் தடை கிடையாது. எந்த எந்த ஒரு நிலை நமக்கு சுவாமி வழிபடுறதுக்கு எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி விடுதுமா அந்த சிவருமானை வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுன்னா அதை விட ஒரு பரசமயத்துக்குள்ள போகாம புறச்சமயத்துல போய் பிறந்துடாமல் சைவ சமயத்துல பிறக்கணும் அப்படின்னா பெரும் பாக்கியம் அது அப்படிங்கிற இத்தனையும் நம்மளும் பிறக்கோம். ஏன் பாரத கண்டத்துல பிறந்துட்டோம் புறச்சமயம் போகாம சைவ சமயத்தையும் ஏனைய 84 லட்சம் ஒளிபரத்தையும் ஆண்டியும் அடுத்து சைவ சமயத்திலையும் அருளந்தியா எத்தனை கொடுத்துருக்கோம் சைவர்கள் வந்துட்டோம். இப்ப நம்பர்ல என்ன கொஞ்சம் கொடுத்துருக்கோம் சைவர்கள் எப்படி இருப்பாங்க வாழ்வனும் மையல் வெற்றி சைவர்களே தவா இப்படி இவ்வளவு தவா இருக்கு வாழ்வனும் மையல் வெற்றி வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையுடன் சைவமாம் சமயம் சாமி சைவம் சைவமா சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிந்து ஊழ தவம் இந்த வாழ்வுங்க மையல் எழுத்து மயக்கம் மயக்கத்தை தரக்கூடிய இந்த வாழ்வினை இந்த கண்மண்ணே தெரியக்கூடிய பந்தங்களையும் உலக பொருட்களையும் வறுமையாம் சிறுமை தெட்டு வறுமையை வந்து ஒரு மிகப்பெரிய நிலையா நினைத்து வருத்தப்படாம திருத்தங்கள் ஈடுபடுறோம். 63 அப்படிதான் ஈடுபட்டாங்க பரம்பரை பரம்பரையா செல்வந்தரா இருந்தவங்க மிகப்பு தம்பி செல்வங்கள்லாம் வச்சிய நிலையிலையும் அவங்களுடைய வளம் சுருங்கினாலும் அதனுடைய மனம் சுருங்காமல் திருத்தம் செய்தார். இந்த வறுமையா சிறுமை தப்பி தாழ்வுகளும் தன்மையோடு அடியர்களை பார்த்தாலே இப்படி குனிந்து வழங்குறோம் பார்த்தீங்களா அதான் செய்வ சமயத்துக்கே உரிய தாழ்வு அப்படிங்கிற தன்மை. சிவருமானிடம் பணியும் தன்மை குருவிடம் பணியும் தன்மை அடியர்களை கண்டா பணியும் தன்மை மூன்று இடத்திலையும் சிவபெருமானை காணக்கூடிய ஒரு தன்மை. அதனால தாழ்வுகளும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ்பெரு அறிவு ரொம்ப ரொம்ப அறிவு இந்த ஒரு தவம் வாய்ப்பிருக்கு சால உயர்த்துவை ஞானத்தாரே போழியல மதியனானை போற்றுவார் அருள் பெற்ற இந்த திரையானத்தோடு இளந்திரையை தன்னுடைய கடையேசியுடைய அந்த திருமானாரை போற்றுபவர்கள் இறைவனுடைய திருவுகளை பெறுவார்கள். முன்னே பாடல ஜோடி பேரத்தை துவக்கி முடித்துட்டார் அருளிந்தராச்சாரியார். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய தாண்டி வந்திருக்கோம்னு சிந்திச்சுப்போம். பட்டியத்திரையில் சொல்லுவார் நாம் பிறக்காத நிலனே இல்லை அப்படிங்கிற நான் இறக்காதவனும் இல்லை எனக்கு தாய் தந்தையா இல்லாத உயிர்களே இல்லை எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் எனக்கு தாய் தந்தையா இருந்திருக்கிறேன் நானும் அவங்களுக்கு தாய் தந்தையா இருந்திருக்கிறேன் நான் உண்ணாத உயிர்களே இல்லை என்னை உண்ணாத உயிர்களும் எவ்வளவு தெரியும் நம்ம வச்சிருக்கோம். திருப்புகள்ல அன்னிதாசுல ஏழு கடல் மண்ணை கூட எண்ணிடலாம் என் பிரேமியை நம்பியா இருந்து ஒரு 1000 மீட்டர் தூரம் வேகமா ஓடுங்க அப்படின்னா எப்படி ஓடுவோம்? ஓடி போய் நிற்கும் போது எவ்வளவு இழைப்போம். நமக்கு ரொம்ப உடல் வருத்தப்படும் இல்லையா, உடல் வருந்தோம், வருந்தி அப்படி இழைப்போம். அடுத்து ஓட முடியுமா? முடியாது. அந்த வருத்தம் தான் நினைவாக்க கொடுமாக்குகிறது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைப்பேன். உயிர் எத்தனை பிறகு பிறந்துருச்சு, எத்தனை தாய், எத்தனை தந்தை, எத்தனை மனைவி, எத்தனை மறுபடியும் மறுபடியும் அதிலே நம்ம என்னுடைய திருடி இன்னும் உடல பிறந்ததே. அந்த இழைப்பு வருது. அந்த இழைப்பு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல நம்மள. அந்த இழைப்பு உண்மையிலே இருக்கும். சிலருக்கு இந்த உலக வாழ்வு ரொம்ப மிகப்பெரிய பேராது. இழைப்பே அவங்களுக்கு தெரியவில்லை. எப்ப பார்த்தாலும் திருநீர் பூசிட்டு இருக்கிறாங்க, போட்டு கோயிலுக்கே போயிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை அனுபவிங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வளம் வந்திருக்கும், நல்லா சாப்பிடும், நான்வெஜ் சாப்பிடும், இல்ல என்ன தப்பு எல்லாம் சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. நாக்கு கடுமையாக, தங்களுடைய இந்திரியங்களுக்கு அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. கண் முன்னே காணக்கூடிய காட்சி தான் அவங்களுக்கு பெருசா. கண்ணுக்கு தெரியாத செவ்வருமான் அவங்களால உடனே முடியல. ஆனா அவங்க எது எதை உயர்ந்ததுன்னு நினைச்சாங்களோ, எதை எதை விரும்பினாங்களோ, அவங்களை விட்டு அவங்க அதை அனுபவிக்க முடியாம அவங்க வாழ்க்கையிலே கஷ்டப்படுறாங்க. மக்கள் நாளை பார்க்கணும் எதுவுமே நிலையில்லாத. எவ்வளவு காலம் உடம்புல சத்தம், உடம்புல ரத்தத்துல வந்து வேகம், ஒரு காலத்துல இறங்கித்தான் ஆகும். இளமையிற்கும் வரை தானே வேகமா செயல்பட முடியும். சைவ சமயம் என்ன சொல்வது, இளமையே வந்து செபுக்கு வேண்டும். இளமையிலே சிவபூஜை செய்தாதான் செய்ய முடியும். சிவபூஜையை வந்து அறுபது டிக்கே அப்படிங்கறது 60 வயதுக்கு மேல எடுக்க வேண்டியது. எங்க சக்தி இருக்கும், அனுஷ்டானம் பண்ண கூட கையை தூக்க முடியாது. எங்க செய்யறது, 70 வயதுலயே நீ திருநீர் பூசலாமா? பையனுக்கெல்லாம் நிறைய என்கிட்ட இருக்கிறேன், திருநீர் பூசிதான் நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க. சைவ சமயம் அந்த காலத்துல இருந்து சைவ சமயம் ஓங்கி இருந்து தமிழ்நாட்டில் இப்ப திருநீர் பூசியவர்களே அருகி விட்டதுனால பூசுறவங்களை பார்த்தா ஏதோ எல்லாத்தையும் திறந்தவங்கதான் பேசணும் போட்டு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம சமயம் என்ன சொல்லுது, எதையுமே ஒப்பிட்டு போன்னு சொல்லுதா? துறவரம் போல சொல்லவே சொல்லுவோம். இறைவனுடைய அனுமதி இல்லாம துறவரம் கொள்வது மிகப்பெரிய குற்றம். இறைவனுடைய நேரடி அனுமதி இல்லாம யாராவது துறவரம் கொண்டாங்கன்னா அது தோல்வியில போய்தான் முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதில் நிறைய பேர் நான் நேர்ல கண்டிருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு எல்லாமே எதுவுமே பிடிக்கல, நான் வந்து தனியா போறேன் அப்படின்ட்டு போனதெல்லாம் மறுபடியும் நல்ல திருமணமாகி குழந்தையோட திருமணம் தான் பார்த்துட்டு இருக்கேன். மடத்துல போய் சேர்ந்தவங்க கூட வெளியில வந்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்வத்துல அவங்க போயிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஆசை ஆசா பாசங்கள் அவங்களை விட்டு விலகல. அவங்க கண்முன்னே அந்த ஆசா பாசங்கள் வர்றப்ப அப்படியே மயங்கி அது விழுந்துருக்கும். துறவரம் அப்படிங்கிறது இறைவனே கொடுக்க ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அரைக்கிழமையா இருந்து சுவாமியே அவங்களுக்கு வந்து மாங்கனி கொடுத்தாங்க. அந்த மாங்கனியை வந்து கணவன் சுவாமி கொடுத்துன்னு சொல்லல, கணவன் இந்த அம்மையோட தெய்வ குத்தி தெய்வத்தன்மை அறிந்து விலகி போயிட்டார். பல வருடங்கள் அம்மை காத்து இருந்தாங்க, உடனே போகல. கணவன் வருவார், அவருடன் இல்லறம் நடத்த வேண்டும் அப்படின்னு அந்த ஒழுக்கத்து கட்டுப்பட்டு அவங்க காத்து இருந்தாங்க. இதுதான் நாயன்மார்கள் நமக்கு காட்டக்கூடிய நெறி. எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பிறவி நம்ம கிடைத்திருக்கு. இந்த பிறவியை நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம திருமுறைகள் புராணங்கள் ஓதி சுவாமி திருவடிக்கு ஆளாகி நம்மால என்றளவு தொண்டு பிறந்த பிறவி பயனை நாம் அடைய வேண்டும். இப்படி அரும்பாடுபட்ட இந்த பிறவியை அவர் வந்து எல்லா சிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதுமான் நமக்கு அந்த இழைப்பு இருக்கணும், மறுத்து இருக்கணும். மெய்யே பெருமான் மெய்யே உன் பொண்ணு உன் புன்னடியில் கண்டு இன்று வீடு உற்றேன். அவருடைய திருவடிதான் சத்தானது, மெய்னா உண்மையானது. உன்னுடைய திருவடியை கண்டு வீடுச்சேன் அப்படின்னு என்ன, இந்த பிறவியிலே சிவலோக வாழ்வு எனக்கு கிடைத்து விட்டது. வீடுன்னா சிவலோகம். இந்த பூ உலகிலேயே மாயையால் ஆகிய இந்த உலகிலேயே நான் சிவலோக வாழ்வை பெற்று விட்டேன் அப்படின்னு மணிதாச பெருமாள் சொல்றாங்க. வீடுச்சேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற பையா விபலா விடைப்பா. நான் உய்யும்படி என்னுடைய உள்ளத்திலே ஓங்காரமாக நின்ற பெருமாள். ஓங்காரம் என்ன? ஓம் என்றத பணவம். அந்த பிரணவத்துக்கு வந்து 5 கலைகள் உண்டு. கலைகள்னா கூறு. அந்த 5 கலைகள் இந்த 5 கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுவையான போதத்துல நிகண்ட திசைகள் அப்பதான் சொல்லுவார். நாதம், விந்து, அகாரம், உகாரம், மகாரம், இந்த 5 தான் பிரணவத்தினுடைய 5 கலைகள். இந்த 5 தொகுதி தான் ஓம்காரம் என்று சொல்லப்படக்கூடிய பிரணவம். இந்த 5 எதை குறிக்கும் அப்படின்னா, நம்முடைய அந்த கரணங்கள் மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம், கூட அந்த கரணங்க நான்கு கூட தத்துவம் ஐந்து. இது இந்த ஐந்தின் தொகுதி தான் ஓங்காரம். அந்த கரணங்களுடைய நிலை என்ன? மனம் வந்து ஒரு பொருளை அப்படியே பார்க்குது, பச்சு பச்சின உடனே புத்தி வந்து அதை ஆராயுது, இது இந்த தன்மை எது அப்படின்னு ஆராயுது. ஆங்காரம் முடிவெடுக்குது, இந்த பொருளை அடைந்தே தீரணும் அப்படின்னு முடிவெடுக்குது. அந்த மூன்று காலம் அந்த பயனை சித்தம் அப்படியே அனுபவிக்கும். சித்தர் ஒரு பொருளை விரும்ப ஆரம்பித்து விட்டது என்றால் மனம் வேற பொருளை பற்றா, சித்தர் ஒரு பொருளை வெறுக்கு அப்படின்னா மனம் புதிது புதிதாக வேறு பொருளை பற்றாங்க. அதனாலதான் சித்தத்துல சுகுருமான வச்சுட்டோம் அப்படின்னா அவரை அகலமாட்டான், மனம் புதிதாக வேற பொருளை இக்காலத்தில் பற்றாது. இந்த இங்க வந்து மணிவாசக பெருமான் உய்யின் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற அப்படிங்கும் போது அந்த அண்டக்கரணங்கள் என்று பசுகரணங்கள், அந்த பசுகரணங்கள் வந்து மணிவாசக பெருமானுக்கு சிவகரணங்களாக இருந்தது. சிவருமானே அந்த அண்டகரணங்கள் சிவகரணங்களாக இருந்து ஓங்காரமாக அவருடைய உள்ளத்திலே இருந்தார் என்று கூறுகிறார். இது எப்படி என்று பார்க்கும்போது அகார உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் இந்து பகாது இவற்றை நாதம் உளவடிவாம் நாடி கணவமா போதம் கடல் திரையை போன்று. அகாரம் உகாரம் அப்படிங்கும் போது அகாரம் வந்து அகங்காரத்தையும் அகங்காரத்தை இயக்கும், உகாரம் வந்து புத்தியை இயக்கும், மகாரம் வந்து மனத்தை இயக்கும், விந்து தத்துவம் வந்து சித்தத்தை இயக்கும், நாதம் வந்து திருட தத்துவத்தை இயக்கும். இவை அனைத்தையுமே பகுத்து பிரித்து பார்க்காம மொத்தமா பார்த்தோம்னா பகாது இவற்றை நாடினா இது வந்து பிரணவத்தை பிரணவ வடிவமாக பிரணவத்தை தொகுதியாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய வேகந்தா சொல்றோம். இது எப்படி அப்படின்னா போதும் கடல் திரையே போகும், கடல்ல இருந்து எப்படி அலைகள் வந்துகிட்டே இருக்கு, பூசு பூசா வந்துகிட்டே இருக்கு நிக்குதா, அது போலதான் நம்ம மனத்திலிருந்து எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. அந்த வேகத்தை கெடுத்த அந்த வேந்தரடி வெளிகளும் முதலே அதை பூச்சிட்டார். மனத்திலேந்து வர எண்ணங்களை எதிர்க்கப்படுறார் மேகண்டா, கடல் அலைகளுக்கு கடல் அலைகள் ஓய்வு அது போல ஒவ்வொரு நம்மளே நினைச்சிருவோம், காலையிலிருந்து சாயங்காலம் நம்ம இன்னைக்கு எவ்வளவு நினைச்சு பார்த்தோம், கடல் அலை கூட நின்று அதை விட அதிகமா இருக்கு, கடல் அலை கூட கொஞ்சம் நேரம் ஆகுது ஆனா இது கொண்டுகிட்டே இருக்கு அவ்வளவு வேகமா போயிட்டு. இந்த அந்த கரணங்களாகி இந்த ஐந்து இந்த நான்கும் குட தத்துவம் சேர்ந்து சிவகரணங்களாகி ஓங்கார வடிவாக நம்முடைய உள்ளத்திலே அதுக்குள்ள சுவாமி வந்து ஓங்காரமாக இருக்கிறார் அப்படின்னா. இந்த ஓங்கார வடிவா இருக்கக்கூடிய இந்த ஐந்துமே ஐந்துக்கும் அதிதெய்வங்கள் உண்டு அப்படின்னு மெய்கட்டாரே சொல்றாங்க. என்னிடவு ஓங்காரத்தை ஈச சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணியல் மக அயன் மாலோடு திற பரமன் அதிதெய்வம் அகர உகரம் அகரத்தான். இந்த நாதம் வந்து மகாரம் உகாரம் அகாரத்துக்கு யார் அதிதெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதாசிவ ஸ்நாதே நாதத்துக்கு விந்துக்கு மகேஸ்வரன், மகரத்துக்கு உருத்திரன், உகாரத்துக்கு மால், அகர அகாரத்துக்கு பிரமன். இங்க சொல்லப்பட்ட பிரமன் மால் உருத்திரன் சகலர்கள் அந்த பிரமன் மால் உருத்திரன் கிடையாது, இவர்கள் வந்து சுத்தமாய இறைவனுடைய சிவதத்துவத்தில் இருக்கக்கூடிய, எனவே அவர்கள் தான் இந்த ஓங்காரம் ஓங்காரத்தின் வடிவமாக நம்முடைய நெஞ்சில் உள்ளே இருக்கின்றார். அவர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமானே ஓங்காரமாகி அந்த நெஞ்சிலே இதையே அடியேன் உயும் பொருட்டு உயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மெய்யா மெய்யான பொருளே விமலா மலங்களில் இருந்து இயல்பாக நீங்கியவனே விடைப்பாரா விடையினு விடை அப்படின்னால அது அறத்தின் வடிவம் தான் விடை. திரிபுராணத்துல நாயன்மார்களுக்கு எப்பெல்லாம் சுவாமி அருள் செய்ய வந்தாரோ அப்பெல்லாம் விடையின் மேல வந்தா அருள் செய்ய அறத்தின் பயனாக இருப்பதுதான் சுவபுரமாக விடைப்பாரா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியா. வேதங்கள் வந்து சுவபுரமான என்ன சொல்லித்தான் ஐயா என்னாலும் அதான் அறிய வேதங்கள் வந்து வாக்குதான், அதை வந்து நம்ம சித்தாந்த சாஸ்திரம் பார்த்த ஞானம் சொல்லுவோம், இறைவன் வந்து சொற்பதம் கடந்த சொல்லும் இல்ல ஐயா அப்படின்னு திருமுறைகளும் அதைத்தான சொல்லுவது, இப்படியே மின்னரசன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டலாம். அப்பேற்பட்ட பெருமாள் வாக்குகளுக்கெல்லாம் கடந்திருக்கக்கூடிய வேதங்கள் ஐயா அப்படின்னு சொல்ல அடுத்து எப்படி இருக்கிறாராம் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற. ஏன் ஓங்கினார் பிரம்மன் வந்து அன்னத்துறையில போய் பார்த்தான், அவர் அப்படியே ஓங்கி நின்றார் பார்க்க முடியல, பிரம்மா வராக ஒரு உருவம் எடுத்து பல கஷ்டங்கள் தோண்டி தோண்டி போனார் பார்க்க முடியல, ஆழ்ந்து போனார் ஓங்கியும் பார்க்க முடியல ஆழ்ந்தும் போக முடியல, எல்லா இடத்தையும் சர்வ வியாபகராக அகன்ற நுண்ணியனே போய்தான் வாக்குப்பாரு ஓங்கி நிற்கிறார் ஆழ்ந்து நிற்கிறார் அகன்று நிற்கிறார் எல்லா இடத்தையும் சர்வ வியாபகம் இருக்கு. அப்ப ஒரு பெரிய பொருள் தான் சொன்னோம் நுண்ணியனே, ஏன் நுண்ணியனேன்னு சொன்னார்னா யாராலையும் நுண்ணிய பொருளை யாராலும் பார்க்க முடியுமா, இன்னும் ஒரு தூசி சிறந்த தெரியும் ஆனா அவன் எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கிறான் நுண்ணியனே சுத்தமான பெருமானே மெய்யாய் தனியாய் இயமானனான் உங்களா பெய்யாயினா எரிகுருவா இருக்கக்கூடிய பெருமானே தவறு செய்வர்களுக்கு குற்றம் புரிபவர்களுக்கு இறைவன் வந்து எரிவிரிவாகத்தான் இருந்து அவர்களை கண்டிப்பான், திரிபுரத்த சிறுவர்களை கண்டிப்பான். இன்னும் அருள் வழியிலே அருளில் அருள் அருள் அருளினால் வழி விரித்த நூல்கள் வழியில வரலன்னா சுவாமி கண்டிக்கத்தான் செய்வாங்க. அதனால அவருக்கு எதுவும் போய் சேர்மாவினை ஒருத்தவர் பெரிய தவறு செய்துட்டான், அவனுக்கு வந்து நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்க, அவர் கொலை செய்துட்டான், நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கிறார், நீதிபதிக்கு கொலை குற்றம் வருமா? வெய்யாய் தனியாய் குளிர்ச்சியானவனை எப்பவுமே குழு, நமக்கு நம் நம்முடைய பிறைய பத்தியும் தடுக்கக்கூடிய குழு, எப்பவுமே குழு குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமானம் இயமானனா விவரான் யஜமானன் தான் பொய்யாயினை எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி விளைகின்ற நீச்சுடனே. பொய்யாயினை எல்லாம் போயகல அப்படின்னா நாம எதை எது போச்சு, நாம எதை எதை மெய்யின் நினைக்கிறோமோ அதெல்லாம் போய், அதெல்லாம் போகணும்னா மெய்ஞானமாகி செவருமான் நம்ம பக்கம் வரணும். பொய்யாயினை எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி விழுகின்ற நீச்சுடனே. அப்படியே சுடர் வந்து சாதாரண சுடர் இல்லை, இந்த உண்மையான சுடர். ஏனைய சுடர்கள் வந்து சக்தி இழந்தோம், சூரியன் நம்ம பாக்குறோம் அதே நம்ம கண்ணால பார்க்க முடியல. மத்தியானம் ஒரு மணிக்கு பாரு, நம்ம கண்ணில சக்தி கிடையாது சூரியனை பார்க்கறதுக்கு. இத மாதிரி 11 சூரியன் இருக்கிறோம், கைலாயத்துக்குன்னே ஒரு சூரியன் இருக்கிறோம். இது இருந்து உலகத்துக்குள்ள சூரியன், கைலாயத்துக்கு நம்ம சிவரை போனோம்னா அங்கு ஒரு அதுக்குன்னே ஒரு சூரியன் இருக்கிறோம். சிவ பூஜையில நாம செய்யக்கூடிய சூரிய பூஜை கைலாயத்துக்கு ஒளிபடுக்கக்கூடிய சூரியன் தான். இதையே பார்க்க முடியலையே, ஆதியும் வந்தமில்ல அருட்புரஞ்சோதியை நாம எப்படி பார்க்க போறோம்? சாதாரண சூரியனே பார்க்க முடியாது. விழுகின்ற மெய்ச்சுடர் விஞ்ஞானம் இல்லாதே பெருமானே, எனக்கு எந்த ஞானமுமே இல்லை, உன்னை அறியக்கூடிய ஒரு திருவடி ஞானம் எனக்கு இல்லை. இன்ப பெருமானே இன்ப வடிவமானவனே, அஞ்ஞானம் தன்னை அகலிருக்கும் நல்லறிவே, என்னுடைய அறியாமையெல்லாம் அகற்றக்கூடிய நல்லறிவே. இங்க வந்து குருநாதன் நினைக்கிறான், அவர் வந்து நயன தீட்சை பாவனா தீட்சை ஸ்பர்ஷ தீட்சை சொல்லி மந்திர உபதேசம் செய்த உடனேயே அஞ்ஞானம் எல்லாமே விலகிவிட்டது. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாம பொருள் அப்படியே எடுத்துக்கிட்டா அந்த பொருளுக்கு வந்து ஆக்கம் இருக்கணும், அது குறிப்பிட்ட காலம் ஆகுது அந்த அளவு இருக்கணும், அதை கடைசி காலம் இறுதி இருக்கணும். எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. நான் கண்ணால பாக்குறேன், பிரம்மனை பாக்குறேன், விஷ்ணுவை பாக்குறேன், இது நான் பாக்குறேன், எல்லாருக்கும் ஒரு நிலை இருக்கு. அவனுக்கு அப்படி என்ன இல்லையே, எந்த பொருளையும் பாக்குறேன், எந்த பொருளுக்குமே ஒரு தோற்ற காலம் இருக்கு, ஒரு இறுதி காலம் இருக்கு, ஆனா உனக்கு அப்படி இல்லையே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாது அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழுவி. எல்லா உலகத்தையும் நீதானே படைக்கிறேன், நீதானே காக்கிறேன், நீதானே கட்டுப்படுத்த அழித்தெல்லாம் கட்டுப்படுத்துகிறேன், நீதானே மறைந்திருந்து அருள் செய்கிறேன். எங்களுடைய புரோதாரத்தின் மூலம் எங்களுக்கு இச்சையை தூண்டி உன்னுடைய திருவடி ஞானத்தை அறிய வைக்கிறேன். முதல்ல மறைப்பாற்றலை செய்தி, அதுவே அதுக்கப்புறம் அருளாற்றமாக வந்து எங்களுக்கு அருள் செய்ய பெருமானே. எல்லா உயிர்களுக்கும் அருவரும் நீதானே, என்னை வந்து உன்னுடைய திருத்தொண்டிலே புகுவிப்பவனே, பொக்குவா என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பு தொழும்புன்னா திருப்பணி, அவருடைய திருப்பணியிலே சுவாமி வந்து புகுவிக்கிறார். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியாரை, நாற்றத்தின் நேரியாய் சொல்லும் போது அந்த பூவில் இருக்கக்கூடிய மனம் போன்றவர் சுவாமி. இந்த பூ எடுத்து மனத்து பார்த்தா நம்மளால அந்த மனத்தை உணர முடியும், மனத்தை காண முடியுமா? மரத்தை காட்டு முடியாது, ஆனா உணர முடியும். அது போலதான் பெருமானார் அவருடைய திருவருளை, அவருடைய கருணையை, நமக்கு அவர் செய்யக்கூடிய பேரருளை நம்ம ஒவ்வொரு நொடிப்பொழுது நம்மால் உணர முடியும். உணரலாம், இன்னும் உணராம இருக்கணும்னா நமக்கு அந்த வாசத்தை உணர்ற அளவுக்கு நம்ம மூக்கு சரியில்லைன்னா பல இடங்கள்ல அவர் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் உணர்த்தி கொண்டே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் உணர்த்திட்டு தான் இருக்கிறார். நம்பிகள் பெருமான் சொல்வார், பூவில் வாசத்தை அப்படின்னு பெருமான சொல்லுவார். அப்பது பெருமான் பூவாகி பூவுக்கு ஒரு நாற்றமாக, அதே பொருள் தான் இங்க மாற்றத்தின் நேரியாரு, பூவி நாற்றம் பூவிலுடைய மனம் போன்றவன், ரொம்ப நுட்பமானவன். சேயாய் நனியானே, வஞ்சனையாளர்களுக்கு அவன் எப்பவுமே சேயாய் தான் இருக்கிறான், ரொம்ப தொலைவில் தான் இருக்கிறான். தன்னை உடலாதவர்களுக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கிறான். நனியானே ரொம்ப அருகில் இருக்கான், யாருக்கு? அடியவர்களுக்கு. உடந்துள்ளி நன்னாதாருக்கு அரியானை, அடியேக்கு இதெளியானை, ஆரூரானை மரத்துருமானேங்கிறது சந்திர பெருமான் தேவா. அதே வாக்குறாங்க, சேயாய் கழியாமை மாற்றம் மனம் கழிய நின்ற மறை. மாற்றம்னா இந்த இடத்துல சொல், என்னுடைய சொல் மற்றும் என்னுடைய எண்ணம் என்னுடைய நினைப்பு இதற்கெல்லாம் இதெல்லாம் கழிந்து அதையும் தாண்டி நின்ற மறைவனே, எப்படி வணங்க எப்படி அவருடைய மணிவாசக பெருமான் வந்து
எல்லா துறக்கும் இந்த கண்ணுதலான் நண்கவனை கண்காட்ட வந்தையிலிருந்து எடுத்து இந்த மாற்ற மனங்களில் இந்த மறைவனை வர இறைவனுடைய அந்த அவருடைய ஆற்றலை பேரருள் அது என் குலத்தையும் நான் முழுமே சொல்றேன். அவர் தன்மயத்தனாலும் நிலையையும் அவருடைய பேரருளையும் அவருடைய முடிவில் ஆற்றலையும் வரைந்து இன்பத்தையும் பல வகையில மணியாசிரியப்பெருமான் பற்றிக் கொண்டே வருகிறார். அடுத்து கரந்தபால் கண்ணலுடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி என்று கரந்தபால் கரந்தவுடன் ஒரு நொடி கூட தாமதப்படுத்தப்படாத பால் எப்படி இருக்கும் வெப்பமா அந்த சூட்டு தன்னை மாறாமல் அதை குடிச்சு பார்த்தீங்கன்னு அதுதான் சோல் குடிச்சு பார்த்துட்டீங்க கரந்த உடனே பால் அடியெல்லாம் கொடுத்து பாலின் பாலின் பயனா மின்சுவைன்னு பெரிய புராணத்திலே ஆசிரியர் கண்டகநாய புராணத்துல பாலின் பயனா மின்சுவை அவ்வளவு அருமையான ஒரு சுவை பால் கரந்த பால். அதே மாதிரிதான் அந்த அடுத்து கண்ணல் நெய் எப்படி உடனே புளிந்த கண்ணல் கருப்பஞ்சாறு உடனே உருக்கிய நெய் கரந்த பால் உடனே புளிந்த கருப்பஞ்சாறு உடனே உருக்கிய நெய் இந்த மூனையும் சேர்ந்து தனித்தனியா சாப்பிட்டாலே அவ்வளவு ருசியா இருக்கும். இந்த மூனையும் கலந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அதுபோல சிறந்தடியா சிந்தனையும் தேனூர் என்று தேன் போன்று திப்பா சுவாமி ஊழியிருக்கிறார். இந்த இடத்துல கரந்தபால் கண்ணலோடு நெய் அப்படிங்கும் போது பால் வந்து பசுவினிடத்து மறைந்திருக்குது, கருப்பஞ்சாறு கரும்பினிடத்து மறைந்திருக்குது, நெய்யும் பால் இடத்து மறைந்திருக்குது. அது போலதான் இறைவன் ஒவ்வொரு உயிரிடத்தும் மறைந்திருக்கிறான். சில உயிர்களிடத்துல வந்து பசுவினிடத்து பால் போலவும் சில உயிர்கள் எடுத்து கருப்பஞ்சார் எடுத்து சாறு கரும்பில் உள்ள சாறு போலவும் சில உயிர்கள் எடுத்து பாலில் நெய் போல இருந்துட்டு இருக்கான். அப்ப இது நம்ம மணிவாசல் குருமன் எங்க எப்படி சொல்ற அப்படின்னா விஞ்ஞானகல பிரளயாகல சகலர்னு இருக்கிறார்கள். விஞ்ஞானகலர்னா அவங்களுக்கு ஒரு மலர் தான், ஆணவம் மட்டும்தான். ரொம்ப எளிதா சுவாமியே உள்ளின்று உணர்ச்சி வர அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒருத்த விஞ்ஞானகலராக இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த பிறவிக்கே வரமாட்டாங்க. பிரளயாகலர் கூட ஒரு ஊழிலே பல பிறவிகள் பிறக்க வாய்ப்பு உண்டு. அந்த விஞ்ஞானகளுக்கு சுவாமி உள்ளின்று உணர்த்துவோம். அது வந்து ஆவிலிருந்து பால் கறப்பது போல உடனே அவருக்கு சுவாமி உணர்த்திடுவார். அடுத்து பிரளயாகல அது வந்து கருப்பஞ்சாறுல இருந்து சாறு எடுக்கிற மாதிரி அந்த கொஞ்சம் கடினம், அதை வெட்டி ஆலையை விட்டு அந்த சாறு எடுக்கணும். அது வந்து பிரளயால ரெண்டு பலம், ஆணவம் உண்டு கண்ண பலம் உண்டு. மூணாவது நம்ம சகலம் நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கடினம் தான். பாலை கறக்கணும், கறந்து அதை வெண்ணையாக்கணும், தயிர் கிடைக்கு தயிராக்கணும், அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் இருக்கணும், அந்த வெண்ணெயை காய்ச்சணும், அப்பத்தான் அதுல இருந்து நெய் வரும். அப்படிதான் சாமி சகலத்தை இருக்கிறார். அது யாரும் குற்றம் சொல்ல முடியும், நம்மளதான் நம்ம பக்குவம் அப்படி இருக்கு. இன்னும் அப்பர் குருமானுக்கு ரொம்ப அற்புதமா எடுத்து சொல்லுவார், விரகே தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன். விறகுல உள்ள தீ போல, விறகுல தீ இருந்தா தெரியுமா, அந்த மரத்துல தீ இருக்கு தெரியுமா, தெரியாது. பாலில் படு நெய், பால் நெய் இருக்கா பாக்குறவங்களுக்கு தெரியாது. அது மாதிரிதான் நாத்தியர்கள் வந்து கடவுள் இல்லையா கடவுள் இல்லையா மறைய நின்றுடன் மறைந்திருக்கிறார் சுவாமி மாமணி சோதியா. அப்ப இந்த விரைவில் எத்தீங்கன்னா தீக்கரை கோள் டிஸ்கவரி சேனல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பழங்குடியினர் எப்பவும் செய்யறாங்க, நம்ம பார்க்கலாம். கண்ணப்ப நாயனார் புராணத்திலேயே வரும், இந்த மரத்தை காய்ந்த மரத்தை எடுத்து அதுக்கு ஒரு தீக்கரை கோள் பண்ணி ஒரு சிறு ஓட்டையிட்டு அதுல அந்த தீக்கரை கோலை நட்டு ஒரு கை வச்சு திரிக்கி திரிக்க 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 ரொம்ப நேரம் திரிக்கணும். பால்ல இருந்து நெய் இருக்கிறத விட இது கடினம், உழைப்பு அதிகம் தேவை இருக்கு. அப்போ அதுல இருந்து நெருப்பு வரும், அதுக்கப்புறம் அதை அவர்கள் சமைக்க முடியும். அதை மாதிரி சாமி நமக்கு சேர்க்கலாம். என்ன பண்றது, விரைவில் தீயா நம்ம பக்குவ நிலத்தில் இருக்கு. சகலர்கள்லே பாலில் நெய்யா சிலருக்கு இருக்கிறார், ஏன்னா அதுவும் கடினம் தான், ஆனா கொஞ்சம் எளிமையா கிடைச்சிடும். விரைவில் தீ ரொம்ப 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 கடினம், அதிக உழைப்பு தேவை. கொஞ்ச நேரம் எதிர்த்து தீ வரலன்னு விட்டு அவளா வராது, தீ வர வர தொண்டு செய்து கொண்டே இருக்கணும், ஐந்தலுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்ப இந்த நம்ம கிட்ட இந்த விறகு இருக்கு தெரியுது, நெருப்பு எப்படி வர வைக்கிறது, அது அப்பர் பெருமானே சொல்றான் வழி. அதே பாடல் விரைவில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுள்ள மாமணி சோதியா உறவு போல் நட்டு. அவருக்கு நமக்கு ஒரு உறவு போல், அது எந்த உறவு போல இருந்தாலும் சரி, அவரை நம்ம அம்மையப்பனா நினைச்சாலும் சரி, அவரை நம்ம தோழரா நினைச்சாலும் சரி, அவரை நம்ம குருநாதரா நினைச்சாலும் சரி, எப்படி நினைச்சாலும் அவர் நம்ம ஆண்டான் அடிமையா முதலாளி அடிமை நினைச்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில ஒரு உறவுகோல் நமக்கு அது இருக்கும். நமக்கு அவரும் யாரோ இருந்துட்டா ரொம்ப கடினம் அப்படின்னு உறவுகோல் நட்டு. உணர்வு கயிற்றுனால் முருக வாங்கி கடைய முன்னு, உணர்வு அப்படிங்கிற கயிற்றுனால கட்டி கடைந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா பெருமான் வந்து நிற்பார் அப்படின்னு அப்பருவான் திருக்குறள் சொல்றாங்க. இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம், நமக்கு விரைகளை தீயா தாங்கி இருக்கிறார். அந்த விரைகில திருவாசகம் அப்படிங்கிற ஒரு உறவு வர கட்டுறோம், அதான் நம்ம வச்சிருக்கிறோம். உணர்வு அப்படிங்கிற செய்தால சிரிச்சு கொண்டே இருக்கிறோம், சிவபுராணத்தை பாடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது, சிலர் வந்து ரொம்ப வலிமையா இருப்பாங்க, தவம் இருக்கும், அவங்க வந்து ஒரு அஞ்சு வட்டி வேகமா செய்தாலே அவங்களுக்கு வந்துடும். சிலர் ரொம்ப எளிமையா இருப்பாங்க, அவங்களோட உடல் ஆற்றல் இருக்காது, அப்ப உடல் ஆற்றல்னா தவம் கம்மியா இருக்கும், அவங்க கூட கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் நேரம் கம்மியா இருக்கலாம், அவங்க ஒத்து போய் தவத்தை கொடுத்து மாறுபடும். ஆனா நெருப்பு வருவது உறுதி, எரிவுருவாகிய செவருமானம் வருவது உறுதி. திருவாச உறவு போல் தான் அவருக்கும் நமக்கும், மணிவாசர் பெருமான் உங்கள்கிட்ட என்ன உறவுகோல் கொண்டாரோ அதையே தாசிஸ்வநாத பெருமானை உனக்கு எனக்கும் அதுதான் உறவுகோல். நான் இன்னைக்கு கடையை ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ என்னைக்கு வர்றேன்பா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்க. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று இப்படி நிற்கிறார் சுவாமி. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான், மற்ற பிறப்பெல்லாம் பிறப்பில்ல, எந்த பிறப்பை நாம இந்த திரையிலிருந்து விடுபடுறதுக்கு பயன்படுத்தும் அதுதான் பிறந்த பிறப்பு. முதல்லாம் பிறவாத பிறப்பு, திரும்பத்த புரியுதானே, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே, திருநாமத்தை போட்டுக்கணும்னா அன்னைக்கு இருக்கிறது ஒண்ணு இல்லாதது ஒண்ணுதான். பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் இந்த திரைவிலே என்னுடைய திரவி கொடுஞ்சூழல் இருந்து முழுமையாக வேலும் வேரடி மண்ணுமாக அறுக்கக்கூடிய திரை பெருமான். நிறங்கள்லோர் ஐந்துடையார், அவருக்கு ஐந்து நிறமா, அது என்ன நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவாகங்களுக்கு தான் போக வேண்டியது இதுக்கு விளக்கம். சுவாமிக்கு எத்தனை முகம், ஐந்து முகம், ஈசானம், தத்புருஷம், பௌரம், வாமதேவம், சத்யஜாதம், ஐந்து முகங்கள். இந்த ஐந்து முகத்துக்கும் ஐந்து நிறம் இருக்கு, இந்த ஐந்து முகத்தாலே அவர் ஐந்து உயிர் செய்தார். எத்தனை நிறங்கள்லோர் ஐந்துடையார் அப்படின்னு சொன்னார். ஈசான முகம் வந்து பளிங்கு நிறத்தை உடையது, பளிங்கு நிறத்தை உடையது. அந்த திருமுகம் வந்து பாலர் போன்று இருக்கும், அது எங்க மேல் நோக்கி சிவலிங்க திருமேனி நம்ம எடுத்துக்கொண்டாலே பாசிஸ்மா எடுத்துக்கிட்டோம்னா இங்க சுவாமி இருக்கிறார். மேல் நோக்கிய முகம் ஈசானம், அது பாலராகிய முகம், அவருடைய நிறம் பளிங்கு. அந்த முகத்தை வைத்து அவர் செய்யக்கூடிய தொழில் அருளல். தற்புருஷ முகம் கிழக்கு நோக்கியது, கிழக்கு நோக்கிய முகம், அந்த முகத்தினுடைய நிறம் பொன்னிறமான நிறம், பொன்னிறமாகிய நிறம், அந்த முகத்தினுடைய தோற்றம் அரசர் போல சுவாமி இருப்பார், ஒரு அரசனுடைய தோற்றம் அப்படின்னு. அந்த முகத்தின் மூலம் அவர் செய்யக்கூடிய தொழில் மறைத்தல். அடுத்து இந்த பக்கம் அகோரம், கருமையான நிறம் அகோரம், தாடிலாம் சுவாமி வச்சிருப்பார், மீசை தாடிலாம் வச்சிருப்பார் அகோரமூர்த்தி. முதியவர் இடத்தர், முதியவருடைய தோற்றம் அகோரமூர்த்தி. தெற்கு நோக்கியது அளித்த தொகையை அகோரமூர்த்தி தான் அகோரமுகத்துக்கு கொண்டு செய்கிறார். அடுத்து அந்த பக்கம் வாமதேவம், அம்மையினுடைய முகம் சிவந்த நிறம், மாதருடைய முகம், அதாவது அம்மையுடைய முகத்தை கொண்டாடு. வடக்கு நோக்கியது காத்தல் துளியை செய்கிறார். கடைசியாக சத்யோஜார முகம், மேற்கு நோக்கியது வெள்ளை நிறம், நல்ல ஒரு இளைஞருடைய முகம், அது அந்த தொழிலை கொண்டு படைத்தல் தொழிலை செய்கிறார். இதுதான் ஐந்து முகத்தினுடைய தத்துவங்கள், நிறங்கள், அவர் செய்யக்கூடிய தொழில், அவருடைய அந்த முகத்தினுடைய தன்மை என்ன. ஈசான முகம் பளிங்கு நிறம், முகம் வந்து பாலருடைய முகம், உச்சி நோக்கியது, மேல் நோக்கிய முகம், அதை வைத்து அவர் செய்யக்கூடிய தொழில் அருள் அருளை. தத்புருஷம் பொன்னிறமாகிய முகம், அரசருடைய தோட்டத்தை உடையது, கிழக்கு நோக்கியது, மறைத்தல் தொழிலை செய்கிறார். அகோர முகம் கரிய நிறம், தாடியெல்லாம் சுவாமி திருப்பார், முதியவர் தோற்றம். தெற்கு நோக்கியது அளித்தல் தொழில். வாமதேவம் சிவந்த நிறம், மாதர் முகம் வடக்கு நோக்கியது காத்தல் தொழில். சத்யோஜாலம் வெண்மையான நிறம், இளைஞருடைய முகம், மேற்கு நோக்கியது படைத்தல் தொழில். நிறங்கள்லோர் ஐந்துடையார். விண்ணோர்கள் எத்த, விண்ணவர்கள்லாம் எத்த, அது எப்படி இருந்தா மறைந்திருந்தா என்பதுமா, அவர் வந்து விண்ணோர்கள் எத்திரப்ப அவர் நேரில் வரல, மணியாத்திரி பெருமானுக்கு நேரில் வந்தார், ஆனா இன்னவர்கள் ஏன் அப்படின்னா அதையும் மொழியாசை பெருமானை சொல்றான். என்ன சொல்றாரு? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் இருந்து தம்மையெல்லாம் தொலை வெட்டி. அவங்க ஏன் சிவபெருமான வாழ்த்துறாங்க? தன்னுடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய பேர் அவரை வணங்கணும். தன்னுடைய பதவி காலத்தையும் தன்னுடைய புகழ் பொருட்டும் தன்னுடைய பதவியின் பொருட்டும் தான் சிவபெருமானை தேவர்கள் வணங்குகின்றார்கள். ஆனா நம்ம அடியவர்கள் அப்படியே வணங்குறாங்க. இளையங்குடி மாற நாயன மூணு நாளா சாப்பிடல, அவங்க அவருடைய துணைவியாரம் சுவாமி நடு கிராமத்துல வர்றாரு, கடுமையா மழை அடிக்குது, அவங்க சாப்பிடல, அடிமர் வேடத்துல இருந்த இறைவன் பசித்திருப்பாருன்னு அவங்க ஓடுறாங்க வெளியில மழையோட ஓடி. அந்த மழையில வந்து நெல்லாம் அன்னைக்கு கட்ட நெல் வெளியில வந்துருக்கு, மழையில தண்ணியில மறக்குது, அதை எடுத்து வீட்டுக்கு பின்னாடி இருந்த இறையெல்லாம் பறித்து அவங்க சாப்பிடல. அப்போ சமைக்கும் போதே இளையங்குடி மாற நாயனாருடைய அம்மையார் இந்த அம்மையை நினைக்கிறாங்க, அவங்க செல்வந்தரா இருந்த காலத்துல அடியார் இருக்கு இவ்வளவு சிவம்போது அறுசுவை உணவு படைத்தாங்க. இன்னைக்கு வந்திருந்த அடியார்களுக்கு அடியாருக்கு ஒரு சாதாரண ஒரு சிவம்போதும் இன்னைக்கு இறைதான் வைக்க முடியலே வருத்தப்படுறாங்க, தான் சாப்பிடலன்னு வருத்தப்படல. இது உள்ளவோ அதனாலதான் அடியவர்களுக்கு இறைவன் வெளிப்பு, அடியவர்களுக்கு எளியவனா இருக்கிறான். இன்னொருகள் ஏத்து அவங்க ஏன் மறைந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் பதவி புகழை பொறுத்து காமிய நிலை அவருடைய வழிபாடு. இது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட சிவபெருமான வழிபட்டதுனால அடியவர்கள்ட்ட அப்படி நேற்றுள்ள நாயனா திருவிடத்துக்காக உயிரையே கொடுத்தாங்க. இவங்கிட்ட எல்லாம் எந்த எதிர்பார்ப்பு இருக்கு? ஏனாதிநாத நாயனா, எப்பகை நாயனா, பேர் சிவபெருமானே ஓலம் விட்டா எப்பகையும் இன்று நீ வருவாய் ஓலம்னு மயக்கல் மறைய விட்டு மாலையும் தேடுகின்ற அந்த பெருமானே எப்பகை நாயனா ஓலம் என்றார். அடியவர்களுக்கு அவர் அவ்வளவு வெளிப்பட்டு இருந்தார், ஆனால் விண்ணவர்களுக்கு அவர் என்றுமே மறைந்துதான் இருக்கிறார். அதனாலதான் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தா என்பதுமா. இத்தோடு இன்றைய வகுப்பை நாம நிறைவு செய்யலாம். மீதி அடுத்த வகுப்புல நாம் சிந்திப்போம். ஒரு அறிவிப்பு வரக்கூடிய அடுத்த மாதம் ஏழாம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி திருச்சிராப்பள்ளி பக்கத்திற்கக்கூடிய திருப்பிடவூர்ல ஆடிசுவாதி திருவிழா நடைபெறுகிறது. திருப்பிடவூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கைலாயத்துக்கு வந்து நிறைய கேட்வே இருக்கு, கைலாயத்துக்கும் சில கோயில்களுக்கும் நேரடி தொடர்பு பூலோகத்தில் உண்டு. திருநல்லூர் பெருமளத்திலிருந்து ஞானசம்பந்த பெருமான் நேரடியா சுவாமி திருவடி அடைந்தாங்க, அது ஒரு நிலை. அப்புறம் புகலூர்ல இருந்து அப்பர் பெருமான் முக்கிய அடைந்தாங்க. அப்பர் பெருமான் கைலாயத்திலிருந்து திருவையாருக்கே நேரம் வந்தாங்க. திருவஞ்சிய காலத்திலிருந்து நபிகள் பெருமான் கைலாயம் போனாங்க. கைலாயத்துக்கு போய் அங்கு அங்கு உள்ள ஒரு அங்க நம்ம சேரமான் பெருமான் ஆயினா திருக்கையில ஞான உலக வெளிச்சி நிறுத்தம் லைட்டா சொல்லிடுறாங்க. அவங்க புரியும் சுந்தர பெருமான் வந்து அஞ்சிய காலத்திலிருந்து வெள்ளை யானையில மேல போறாரு, சேரவான் பெருமான் ஆயினா வராது, யானை மேல போகுது, இவருக்கு குருவு பிரிஞ்சு இருக்க முடியல, அவரும் வெள்ளை குடியில சிவமந்திர சொல்லி பறந்து வர்றார். கைலாயத்தை நம்பிகளுக்கு அனுமதி இருக்கு, சேரவான் பெருமான் ஆயினா அனுமதி இல்லை, நம்பிகள் உள்ள போயிடுறார். சுவாமிகிட்ட சேரவான் பெருமான் ஆயினாக்காக நம்பிகள் விண்ணப்பிக்கிறார். சுவாமி உத்தரவு கொடுத்து உள்ள வந்து அவரிடம் சிவருமான்டே விண்ணப்பிக்கிறார். சேரவான் பெருமான் ஆயினா, சுவாமி உன்னுடைய உன்னை அன்பால் திரு உலாப்புரம் பாடினே திருச்செவி சாப்பிட தர வேண்டும் திரு கைலையில சுவாமி அம்பாள் முன்னிலையில சேரமான் பெருமானாயினா விண்ணப்பிக்கிறார். பன்னிரு திருமுறைகளில கைராயத்திலே அருளி செய்யப்பட்ட ஒரே திருமுறை திருக்கைராய ஞானம். சுவாமி அம்பாள் முன்னிலையில பூதகணங்கள் முன்னிலையில கைராயத்தில் அருளி செய்யப்பட்ட ஒரே திருமுறை திருக்கைலாய ஞானம். இந்த திருக்கைலாய ஞான உலக பாராயணம் செய்து கைல யாத்திரை திருமுடைய வாய்ப்பு கிடைத்தது நிறைய பேர் நிறைய பேர். அந்த திருக்கேலா ஞான உலக அவர் பாடும்போது அங்கிருந்து ஒரு சிவகணநாதன் அப்படியே அதை எழுதிட்டு அதை வந்து எங்க உண்டாருன்னா திருச்சிராப்பள்ளி பக்கத்திற்கு திருப்பிடவூர்ல கொண்டு வந்து அங்குள்ள பிரம்மபுரிசருக்கு கோயில படைத்தார். நம்பிகளுடைய தலைக்கு தலைவர் தானநீமன் படைத்தான் தலையிட்ட வருணன் வந்து அஞ்சய கலத்தை படைத்தார். இந்த கைலாய ஞான உலக கைலாயத்தின் நேரம் திருப்பிடவூர் வந்து அந்த திருப்பிடவூர்ல பல கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருடங்களாக இந்த ஆடிசுவாதிகளாக நடைபெறவே இல்லை. இறைவன் திருவிழாவில் நடைபெறக்கூடிய பெற்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு 4 வருடமா நடத்திட்டு வரோம், எந்த வருடமும் நடத்துறோம். நம்பிகள் பெருமான வெள்ளையானையில எழுந்து வருவோம், சேரவான் பெருமான வெள்ள புதிகளுக்கு நடைபெறுவோம். அங்க கைலாய ஞான உலக அரங்கேற்ற மண்டபமும் இருக்குது. அங்க போய் இதை அரங்கேற்றம் செய்து ஒரு திருவிழாவான ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம். அந்த ஆடிசுவாதிக்கு ஏத்த திருத்தலம் ரெண்டே தலங்கள் தான், ஒண்ணு திரு அஞ்சேக்கலாம், இரண்டாவது திருப்பிடவூர். ரெண்டு தளத்திலையும் ஆடிசுவாதி திருவிழாவில் சுந்தர பெருமானை சேரமான பெருமான் ஆயனரை வழிபடுவது நமக்கு கைலை வாழ்வே கொடுக்கும். நாங்கெல்லாம் ஐந்தாம் தேதி இரவு அங்க போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்திருக்கிறோம். விருப்பமுடைய அன்பர்கள் நம்ம அக்குராஜையாகிட்டையும் நம்ம ராஜேஷ் கண்ணாயாகிட்டையும் நீங்க உங்க பெயரை பதிவு செய்துக்கிட்டீங்கன்னா அன்பர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எப்படி நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணலாங்கிற அவங்க முடிவு செய்திருப்பாங்க. வேணா பஸ் ஆகுது அவங்க முடிவு செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ற வகுப்புல நம்ம ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படிங்கிற மரியாதை பெருமுடைய திருவாசகத்திலும் சில சித்தனையை செய்தோம். ஆகமத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறது அது ஐயா நம்ம ராஜேஷ் கண்ணா ஐயா அவர்கள் வந்து சிறப்பான முறையில் எளிமையா புரியும்படி தொகுத்திருக்கிறாங்க. அது போன வகுப்புலயே துறையங்களுக்கும் பெருமைய படங்களோட விளக்கி அவர் கொடுத்திருக்கிறார். இந்த முறை சிவாரமங்களின் பெருமையை அவர் கொடுத்திருக்கிறார். அன்பர்கள் எல்லாருக்கும் ஐயாவே கொடுத்துருவாங்க. அதை நீங்க அவசியம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கிறார். எளிமையா புரியுற வகையில எழுதியிருக்கார். ரொம்ப சிறப்பா செய்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஐயா நம்ம ஜெயத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருவாசகம் நாம சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனைய ஒரு வரி கூட விடாம தன்னுடைய நோட்ல ஐயா எழுதியிருக்கிறாங்க. எழுதிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அதை படிக்கும் போது எனக்கே இந்த வகுப்பு இருந்து கேட்ட மாதிரி ஒரு பேர் ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா சொல்றதுனால அவருடைய இன்பம் கேட்கறது சொல்வதை விட கேட்கிறவர்களுக்கு தான் இன்பம் முடியும். அந்த இன்பம் எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு கிடைச்சது. அதையும் செய்துட்டு இருக்காங்க. நம்ம சிவபுராணம் இன்னைக்கு முடிக்கிறோமோ அது ஒரு தொகுப்பாவே வெளியிட ஒரு செய்திருக்கிறோம். இல்ல காட்சி சாப்பிடணும் திருவிழாவை எல்லாம் சிறப்பாக பார்க்கணும். ஐயா அவர்களுக்கு அன்றே எந்த உடலும் உடமே இல்லாமல் குன்றே நயனையாக் கொண்ட போதே இல்லையோ இன்றோரிடையூர் எனக்குண்டோ தோல் முக்கனை மானே நன்றே செய்வாய் படை செய்வாய் பைய நீதுக மாமலை மன்னுக மெய் விரும்பிய அந்த விளங்குக சைவன் நெறிதாம் தழைத்து ஓங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே.